சகோதர சகோதரிகளே, இந்த காலை வெயிலில் கூட இந்த பாடு, துதி பாடு எனக்கு ஞாபகத்தை வருகிறது. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆமாம் சகோ சகோதரிகளே, இந்த காலை வெயிலில் கூட நம்மளோட எல்லா கருத்தும் இயேசு கிறிஸ்து இடத்துல ஒப்பு கொடுப்போம். அவரே நம் வாழ்க்கையை எடுத்து நடத்தி செல்கிறா இருக்கிறார். எப்போது நம்மளோட வாழ்க்கையை ஒரு இடத்துல ஒப்பு கொடுத்து இனிமே நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழல, நம்மளோட சித்தத்தின்படி வாழல, நம்மளுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி இல்லை, நம்மளோட சிந்தையின் விருப்பத்தின்படி இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவோட விருப்பத்தின்படி அவரோட சித்தத்தின்படி வாழ்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இது நம்மளால் நம்ம மாற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவத்தை நம்ம ஒப்பு கொடுக்கப்ப அவர் நம்மளை மாற்றி வழி நடத்துகின்றார். இந்த காலவெளியில் கூட இந்த இருதயம் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை பற்றி திரும்பவும் நம்ம நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த இருதயம், இது இதுக்கு முன்னே ஒரு ரெண்டு மூணு சிறு பிரசங்கத்துக்கு முன்னே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருதயத்துக்கு வந்து அது மிகவும் சக்தி உள்ளது. எந்த சக்தி உள்ளதுன்னா அது உள்ளுக்கு ஆண்டவர் படைத்துட்டார். ஒவ்வொரு மனிதன் உள்ளுக்கும் அது காந்த சக்தி உள்ளது, அது அநேக காரியம் செய்ய முடியும். ஆனால் அதே நேரத்தில் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவ தன் வார்த்தையில் சொல்கிறார். எரேமியா எடுத்து புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எரேமியா 17:9 எடுத்து வாசித்தீங்கன்னா, இந்த இருதயமானது, உங்களோட இருதயம் என்னோட இருதயமானது, அது மகா கேடு உள்ளது, அது திருக்க உள்ளது, அதை அறிய கடவன் யாருன்னு சொல்லி கடை ஆண்டவர் கேட்கின்றார். ஏன்னா அவங்களோட இருதயம் மகா கேடு உள்ளது. அதனால் அந்த இருதயம் சொல்லும் பேச்சும், அந்த இருதயம் சொல்லும் காரியத்தை நம்ம கேட்டோம்னா நம்ம நாசமாயிரும். மலாய் பழமொழியில் ஒன்று இருக்குது, அவங்க சொல்லுவாங்க இக்கோட் ஹத்தி பின்னாசுன்னுவாங்க. அப்படின்னா உங்கள் இருதயத்தை நீ பின்படுத்தி நடத்தீங்கன்னா நீங்கள் நிர்மூலம் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு, இது மலாயில் உள்ள ஒரு பழமொழி, அது உண்மை. இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்கிறார். நம்மளோட இருதயத்தை பின்பற்றி நடத்தோம்னா அது மகாக்கேடு, நம்ம நிர்மூலம் ஆயிடுவோம், அது திருக்க உள்ளதுன்னு சொல்லி வேதம் எழுதியிருக்கிறது. அதனால் சகோ சகோதரர், இந்த இருதயமானது நம்ம கிறிஸ்து இயேசு உள்ளுக்கு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதோட கிருகையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத வேண்டியதாக இருக்குது. இல்லாவிட்டால் அந்த இருதயம் அநேக காரியங்களை கேட்கும், அதோடய இஷ்டத்தின்படி போக பார்க்கும். அதனால் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கப்ப, மத்தியு புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கப்ப, மத்தியு 15:18-19 எடுத்து வாசித்தீங்கன்னா அதில் எழுதியிருக்கின்றது, ஒரு மனிதனோட வாயில் புறப்படுற காரியம் அது அவங்க இருதயத்தின் நிறைவினால் வருகின்றதான். அப்போ அந்த இருதயம் என்ன நிறைந்திருக்கோ அதுதான் தன் அந்த வாய் பேசும். ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறார், இந்த இருதயம் என்றது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்திடுமா. ஏன்னா இந்த இருதயத்திலிருந்து தான் பொல்லாத எண்ணங்கள் வருகிறது, கொலை வருது, கொலைபாதகம் வருகிறது, விபச்சாரம் வருகிறது, பொய்யான சாட்சிகள் வருகின்றது, தூஷணம் வருகின்றது. இந்த மாதிரி காரியம்லாம் எங்கேருந்து புறப்பட்டு வருது, நம்மளுடைய இருதயத்திலிருந்து. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம இருதயம் இப்படி ஆப்பட்டது. சில பேர் சொல்லுவாங்க, என் இருதயத்தை யார் அறிவா, என் இருதயம் எனக்கு தான், என் ஆண்டருக்கு தான் தெரியும். ஆமாம், ஆண்டருக்கு தான் இருதயம் தெரியும். ஆனால் உங்களுக்கு எனக்கு நம்ம ஒரு இருதயத்தை உள்ளுக்கு அடங்கியிருக்கிறது என்னன்னு சொல்லி தெரியாது. பாச கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை அவர் கெட்ட வார்த்தையில் கூட திட்டிருக்கிறார். ஆனால் இருந்த போதிலும் இந்த இயேசு கிறிஸ்து அவர் அன்பான தேவனாக இருக்கிறனால கூட அதையெல்லாம் ஆண்டவர் கருதாதபடி இந்த மனிதன் ஆண்டவர் கண்டுகொண்டு அநேக காரியத்தை அவர் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். நான் என்னோடய வாழ்க்கையில் கூட ஒரு சூழ்நிலை இருக்கப்ப, அந்த சூழ்நிலை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கப்ப கூட ஆண்டவர்கிட்ட நான் மன்றாடி இதுதான் கேட்டேன், ஆண்டவரே என் மேல் இரக்கம் வாங்க, என்ன ஜெபிக்குன்னு தெரியல. சகோதரர், எனக்கு என்ன ஜெபம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, எப்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் எனக்கு மேலே இரக்கமாகுங்க, என் மேலே இரக்கமாங்க. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் கூட. அவர் எனக்கு இரக்கத்தை கொடுத்தார், என்னை ஒரு புதிய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்தார். பழைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அவர் இரக்கமுள்ள தெய்வன். நீங்கள் இடத்துல கேட்கப்ப அவர் நமக்கு இரக்கத்தை கொடுக்கின்றார். ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கினதில் சில காரியங்கள் எனக்கு, தேவனோட ரகசியத்தின் அநேக காரியம் எனக்கு தெரியவில்லை. இப்போது தேவன் கொடுத்த வல்லமை என்னன்னு சொல்லி கூட அவருடைய கிருபினால் தெரிந்து கொண்டேன், அவருடைய இரக்கத்தினால் தெரிந்து கொண்டேன், அவர் தன்னை வெளிப்படுத்தினால் அதை தெரிந்து கொண்டேன். ஆனால் சகோ சகோதரர்களே, இந்த ஜபங்களை, இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஜபங்களை நீங்கள் எடுத்து பார்க்கப்ப கூட அது உங்களுக்கு அநேக ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி சில பேர் என்ன நினச்சிட்டாங்க, சில பேர் என்ன ஆகுறாங்கன்னா, சில பேர் குடி போதைக்கு அடிமையாகிறாங்க, சில பேர் சிகரெட்டு புகை கொடுக்கறது அடிமையாகிறாங்க. இது ஏன் இதெல்லாம் அடிமையாகிறாங்கன்னா, அந்த இறுதியும் அதனால் விட முடியல. ஒன்று பிசாசு பிடிச்சிருக்கு, இன்னொன்று அந்த இறுதியும் அது வேணும்னு சொல்லி கேட்குது. இது ரெண்டும் இருக்கப்ப அந்த மனிதர் அதை விட்டு விடுதலை ஆக முடியாது. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து கேட்கப்ப பாருங்கள், இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு நடக்கிறது, அவர் வந்து பற்றி கொள்ள வேண்டியதாக இருக்குது. அவர்கிட்ட பற்றி கொண்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அவரை பற்றி கொண்டு இருக்கப்போ கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை செய்கிறார். நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கார், இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அவர் நாமத்தினால இந்த குடியின் ஆவியின் பிசாசை நம்ம விரட்ட முடியும். அவர் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த புகை பிடிக்கும் ஆவியை நம்ம விரட்ட முடியும். அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை இந்த புகை பிடிக்கிற ஆவியும் இந்த குடியின் ஆவியில் எந்த மாதிரி உங்களுக்கு கெட்ட பழக்கம் இருந்தாலும் கூட அதை இயேசு கிறிஸ்து நாமத்தை அந்த பொல்லாத ஆவி விரட்டிட்டு நம்ம இயேசு கிறிஸ்து கிருபியை கேட்கப்ப கூட அவர் நம்மில் இரக்கமாகி அவருடைய கிருபி நமக்கு கொடுப்பார். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்றார். சகோதர சகோதரர்களே, வேதம் சொல்லுகின்றது, நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 3:28 அது எழுதியிருக்கு. அது ஆணும் இல்லை, கர்த்தர் இயேசுகளுக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொல்லி. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகின்றதுன்னா, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் கூட, ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷனானவன் அவன் பெண் இல்லை. ஆண்டவர் அதனால தான் சொல்லப்ப இந்த அந்த ஆவிக்குரிய மனுஷன் அவர் ஆண்பாலாக இருக்கின்றான். அது மனிதன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆதியில் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்த அதே ஆவி, ஆவிக்குரிய மனுஷன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன ஆகிட்டனா, பாவத்தினால் மறித்து போயிட்டான். அதனால இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அவங்களோட இருதயமும் சிந்தியமும் அவங்கள ஆத்மாவை தான் அவங்களை நடத்ததொழிய ஆவிக்குரிய நடத்த முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய மனுஷன் பாவத்தினால் மறித்து தான். நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு புதிய வாழ்வை கொடுத்துட்டார், மறுபடியும் பிறந்துட்டான். அந்த மறுபடியும் பிறந்த அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு அவனுக்கு ஆண்பால் இல்லை பெண்பால் இல்லை. அப்படி சகோதரிகளே, ஆண்டு உங்களுக்கு உடல் அமைப்பில் பெண் உடலை கொடுத்திருந்தாலும் கூட, ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனிதன் அவன் ஆணாக இருக்கின்றான். நம்ம கிறிஸ்து இயேசுகளுக்கு எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கான். அப்படி ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உங்களை பெண்ணாக படைத்து வைத்திருக்கிறேன்னா, உங்களுக்கு பெண்ணாக கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கீழ்ப்படிஞ்சு செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த உடலை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால தான் குறைந்திர இடத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறார், 3:16 சொல்கின்றாரு, உங்களுக்கு தெரியவில்லையா உங்களுடைய உடல் அது தேவனோட ஆலயமாக இருக்கின்றது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு குடியிருக்கின்றார். இந்த உடலே நம்மளை தீட்டுப்படுத்தணும்னா ஆண்டவரையே நம்மளை நிறுவனம் ஆக்கிடுவார். அதனால் இந்த உடலை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. என்ன காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது, இந்த உடல் அது தேவனுடைய ஆலயமாக இருக்கினாலும் கூட, இந்த தேவனுடைய ஆலயம் தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியால் பரிசுத்த ஆலயம் நம்ம உள்ளுக்கு இருக்கினாலும் கூட, இது தேவையில்லாத காரியத்தை உள்ளுக்கு விட முடியாது. கண்கள் வசனம் எழுதியிருக்குது, அது நம்மளுடைய உடலுக்கு வந்து வெளிச்சம் போல என்று சொல்லி. நீங்கள் லூக்கா 11:34 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வேதம் எழுதியிருக்குது, நம்மளோட கண்கள் இந்த உடலுக்கு வெளிச்சம் போல் விளக்கு போல். அப்படி இந்த கண்கள் நல்லா இருந்துச்சுன்னா, அப்படின்னா நல்ல காரியத்தை பார்த்துச்சுன்னா, அதனால தான் சகோதர சகோதரர்களே என்னத்தை பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த சண்டை படம், இந்த தேவையில்லாத காரியத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகளை உங்களுக்கு இருக்கிற உங்கள் பிள்ளைங்களை வீட்டில் அதை பார்க்க விட்டிங்கன்னா, அது அந்த ஆவியானது அவங்க உள்ளுக்கு போய் இல்லாத கிருகை செய்யும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த கண்கள் என்ன பார்க்கின்றது. அப்படி இந்த கண்களுக்கு இல்லாத காரியத்தை பார்க்க நீங்கள் விட்டிங்கன்னா, இந்த உடலை நீங்கள் தீட்டுப்படுத்துகிறீங்க. இந்த உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. அது என்ன பார்க்குறதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தீய காரியத்தை அதை பார்த்துச்சுன்னா அந்த கண்களுக்கு பூந்து போய் கூட அந்த உடலில் இருக்க வெளிச்சத்தை அது இருளாக்குன்றது. அப்படி ஆண்டு சொல்கிறது, இது இருளாக எப்படியாப்பட்ட இருளாக இருக்கும். அதனால் தேவையில்லாத காரியத்தை இந்த கண்கள் மூலியமாக உங்கள் உடலுக்கு கொண்டு போகாதீங்க. அது தேவனுடைய ஆலயம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கின்றார், நீ என்னத்தை செய்ய வேண்டும், நீ என்னத்தை யோசிக்க வேண்டும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தில் எழுதியிருக்காரு. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, எது குறித்து யோசிக்க சொன்னால், உண்மை எதுவோ அதை யோசிங்க, ஒழுக்கம் எதுவோ அதை யோசிங்க, நீதி எதாக இருக்குதோ அதை யோசிங்க, கற்பு அதாவது பரிசுத்தம் அதை குறித்து யோசிங்க, அன்பை குறித்து யோசிங்க. எப்படி அன்பு காட்டுறது, நன்மையை எப்படி, நன்மையை குறித்து யோசிங்க, புண்ணியத்தை குறித்து யோசிங்க, புகழ் பிறர் புகழ் பெறது எது குறித்து யோசிங்க. இது புகழ்னா இந்த சில பேர் தப்பான புகழ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்வார், மாயம் பண்ணாதன்றார், அது செய்யாதீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்வார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதை குறித்து நீங்கள் யோசிங்க, இதை விட்டு விட்டு போட்டு தீமையானதை குறித்து யோசிக்காதீங்க. தீய காரியத்தையும் பொல்லாத காரியத்தை நம்ம யோசித்து அதுக்குள்ளே உள்ளுக்கு நம்ம போனோம்னா அது நமக்கு தான் கெடுதி. ஏன்னா இல்லாத பொல்லாத ஆவிகள் நம்மளுக்கு இருதயத்து உள்ளுக்கு பூரும், நம்மளோட சிந்தை உள்ளுக்கு பூரும், இந்த உடலை தீட்டுப்படுத்தும். அதனால் இந்த காலை வெளியில் கூட சகோதர சகோதரிகளை, நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட, நீங்கள் வேலையில் போனாலும் கூட, நீங்கள் ஒரு மனுஷனை எப்படி பார்க்குறீங்க? அந்த மனுஷனை கெட்டவன்னு சொல்லி ஒரு ஒரு பட்டா போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் செய்கிறது கெட்டது தான் உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த மனுஷன் வந்து அவனை உள்ளுக்கு நன்மையை பார்த்தீங்கன்னா அந்த நன்மை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் அவங்கள மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம்? இயேசு கிறிஸ்து நாமத்தை தான் நம்மளை மாற்ற முடியும். அவருடைய நாமத்தை கூப்பிட்டு ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்க சொல்கிறார். சகோதரர்களே, இது ரொம்ப 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 முக்கியம். கிறிஸ்துனா இருக்க நம்ம எல்லோரையும் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? அது இயேசு கிறிஸ்து நீங்கள் கூப்பிடப்ப அவரோடு அன்பு நம்ம உள்ளுக்கு போகிறப்ப தான் நம்ம பிறரை நேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.